ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு சர்ச்சு, பெரிய சர்ச்சு, ரொம்ப மெம்பர்ஸ் அந்த சர்ச்சில் இருந்தாங்க. அந்த பெரிய சர்ச்சில் பார்த்தோன்னா ஒரு சின்ன கூட்டம் தான் ரெகுலராக பைபிளை படிப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பைபிளே வாசிக்கிறது இல்லை. ஒரு சின்ன கூட்டம் ரொம்ப பைபிளை படித்து பைபிளில் வசனங்கள்லாம் கேட்டு ரொம்ப வளர்ந்தாங்க. ரொம்ப வளர்ந்த ஒரு நிலைமையில், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க. ஆனால் அது சிறு சிறு கூட்டம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா அந்த சபையில் 40-50 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த சிறு கூட்டம் வந்து 5-6 வருஷத்துலேயே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்க 50 வருஷத்தில் இன்னும் வளரல. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த சர்ச்சில் கனவு வந்து அந்த சர்ச்சில் இந்த கனவை அவர் ஷேர் பண்ணிக்கினாராம். என்ன, ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் அவங்க சபையில் பேச ஆரம்பித்தாராம். எல்லாரும் கேட்குற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கோடானி கோடி மக்களுக்கு இன்னும் என்னுடைய சுவிசேஷம் நான் அறிவிக்கலை. எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை நான் அறிவித்து உங்களை ரட்சித்திருக்கிறேன். உங்களை ரட்சித்து நீங்கள் வளரணும், மீட்பின்ல ரட்சிப்பில் இன்னும் அதிகமாக வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும் என்பதற்காக என்னுடைய நித்திய வார்த்தை, வானமும் பூமியும் அழிந்து போ, என்னுடைய வார்த்தை ஒரு காலம் அழியாதுன்ற என்னுடைய வார்த்தையை, என்னுடைய பரிசுத்த வான்களை பயன்படுத்தி அவங்களுடைய ஆயுசே அதுக்காக கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆயுசே அதுக்காக கொடுத்து அந்த பரிசுத்த எழுத்துக்களை எழுதி சில எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அதை உங்களுக்கு சேரணும் என்பதற்காக அவங்க உயிரை கூட விட்டுட்டாங்க. உயிர் தியாகமாக, ரத்த தியாகம் செஞ்சு அந்த எழுத்துக்களை, பரிசுத்த எழுத்துக்களை உன் சொந்த பாஷையில் உன் கையில் கொடுத்துருக்குற நான், நீ படிச்சுக்கணும், நீ படிச்சு அதுல வளரணும் தேரணும் என்பதற்காக எவ்வளோ தியாகங்களை செய்து என்னுடைய நித்திய வார்த்தையை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கோடானி கோடி மக்கள் இருள இருக்கும் போது அந்த வார்த்தை உன்னை நம்பி உன் கையில கொடுத்து அதை படிச்சுக்கணும்ன்ற போதகர்கள கூட சொல்லி கொடுத்துருக்கிற உனக்கு. எத்தனையோ பேருக்கு இல்லை, அந்த போதகர்ல உனக்கு கொடுத்துருக்குற. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேரா சொல்றார் ஆண்டவர். ஒருத்தர் ஒருத்தர் உங்க வீட்டில் எப்படி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரீங்க. எடுத்துட்டு போய் சர்ச் முடிஞ்ச பிறகு எடுத்துட்டு போய் ஷெல்ஃபில் வச்சிடறீங்க அந்த பைபிளை. பார்த்தா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பைபிள் அது டஸ்டாக தான் இருக்கும், தொடுறதே இல்லாத. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எடுத்துட்டு வந்துடுறீங்க. இதுவா என்னுடைய வேதத்துக்கு கொடுக்குற மதிப்பு அப்படின்னு கேட்குறார் ஒருத்தர் ஒருத்தர் பேரன் சொல்றார். அதோ அங்கே இருக்கிறாரு அவரு, அவரு டேட்டு சொல்கிறாராம். இன்னைக்கு என்ன June 15, அவரு படித்தது March 15 தான் லாஸ்ட்ல உட்காந்து 10 நிமிஷம் பைபிள் படித்தார். அதுக்கப்புறம் வாரக்கணக்கில் பைபிளை படிக்கிறது இல்லை, மாசக்கணக்கில் பைபிளை கொடுக்கறது இல்லை. இப்படியா என் வேதத்தை நீங்கள் மதிப்பது அப்படின்னு ஆண்டவர் கேட்டுட்டு, இப்போ என்னுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஆண்டவர் வசனம் வரும். என்ன சொல்றாரு, என்னுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா, இப்படி நீ என்னுடைய வேதத்தை மதிச்சதுனால என்னுடைய வார்த்தையை நிராகரிக்கிறவங்களை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சவுலுக்கு பார்த்து சொன்ன, என்னுடைய வசனத்தை நிராகரிக்கிறவங்களை நான் ரிஜெக்ட் பண்றேன், அதனால என்னுடைய வார்த்தையை நீ மதிக்காததுனால இன்னமே என் வேதம் உங்ககிட்ட நான் கொடுக்க போறதில்லை. உங்ககிட்ட என் வேதத்தை நான் கொடுக்க போறதில்ல, என் பைபிளை நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு. இனிமே அந்த வேதத்தை போதிக்கிறவங்க உங்ககிட்ட இருக்க போறதில்ல. இருள தானே வாழணும்னு விரும்புறீங்க, உங்க இதயத்தின் ஆசைக்கே உங்களை விட்டுற, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்துட்டு ஆண்டவர் போறாரு. அங்கிருந்து போகும்போது அவர் கனவு இதெல்லாம், இது போகும்போது அங்க ஒரு சின்ன கூட்டம் இருக்கு இல்லையா, பைபிளை படிச்சு இரவும் பகலும் படிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் வந்து கால ஆண்டவர் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுதான், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு வேற எந்த தண்டனையாவது கொடு ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா யோபுக்கு வந்த மாதிரி வியாதி வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்க பிள்ளைங்களை கூட சாவடிச்சிரு, எல்லா பிள்ளைங்களையும் சாவடிச்சிரு, எங்களை வறுமைக்கு உட்படுத்திரு, அந்த தண்டனையை கொடு, இல்ல எங்க வீடு எல்லாம் கொளுத்தி விட்டுரு, எங்களுக்கு சாப்பாடை கூட கொடுக்காம போ, எங்களுக்கு இருக்கிற பொருளுக்கள் எல்லாம் அழிச்சிரும், உங்களுடைய பைபிளை ஒண்டி எங்க கிட்ட இருந்து எடுத்துராதியும் ஆண்டவரேன்னு அழுகுறாங்களாம், அவங்க பயங்கரமா அழுகுறாங்க, எடுத்துராதியும் பைபிளை ஒண்டி எங்க கிட்ட இருந்து எடுத்துராதியும் ஆண்டவரே அப்படி அந்த அவங்க அவ்வளவு கெஞ்சினதை பார்த்து, சரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், இன்னுமே என் வேதத்தை நீங்க எப்படி படிப்பீங்கன்னு நான் பாக்குறேன், இன்னுமே என் வசனத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீங்க, அதை படிச்சு எந்த மாதிரி வாழ போறீங்க நான் பார்க்க போறேன், கொஞ்சம் டைம் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் பொறுமை உள்ள தேவன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி பைபிளை கொடுத்துட்டு போனார். அந்த கதையை அவர் சொன்ன உடனே அந்த சபையில இருக்கிற மக்கள் கண்ணீர்லாம் கண்ணீர் வந்துருச்சான், தன் கண்ணிலெல்லாம் கண்ணீர் வந்து அவங்க வாழ்க்கையே மாறி போச்சான், வாழ்க்கை மாறி போய் இன்னுமே பைபிள் படிக்கிற கிறிஸ்தவர்களா அவங்க எல்லோருமே மாறினாங்க. நமக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த வேதம் நம்ம கையில இருக்க போது, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிராகரிக்கிறது ரொம்ப நாள் விடுறது இல்லை தெரியுங்களா, ஏங்க சபைகள் எல்லாம் இருள்ல போயிருது, ஏங்க சபைகளுக்கெல்லாம் வேதத்தை போதிக்கிற மக்களே இல்லாம இருள் வாழ்க்கையில போயிடுறாங்க, அவர் வசனத்தை மதிக்காத இடத்துல ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை ரொம்ப நாள் வெளிப்படுத்துறது இல்லை, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சாட்சாத்து சத்திய சுரூபி வந்து அவர் வெளிப்படுத்தினாரு, என்ன 10 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல 2 வருஷம் சொன்னார், அவங்க கேட்கலையா, என்ன ஆச்சு, ஓமைகளா பேச ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு கூட ஓம வருது, ஏன் அவங்களுக்கு புரியக்கூடாது என்பதற்காக, அவருடைய சத்தியத்தை மதிக்கலன்னா ஆண்டவர் தொடர்ந்து இருள் தானே வேணும் அவங்களுக்கு, அந்த இருளையே போங்கன்னு விட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த கதை ஏன் சொல்றேன்னா நமக்கு மத்தியிலையோ நம்ம மனசுக்கு தான் தெரியும், எத்தனை பேர் வேதத்துக்கு முக்கியத்துவம் தரும், ஆண்டவருடைய வார்த்தையேன்னு நம்பி படிக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரியும், ரொம்ப நாள் உங்களை அப்படி விட மாட்டார் ஆண்டவர், அதே மாதிரி போனீங்கன்னா நீங்க திருந்தனோன்னு ஆண்டவர் வந்து பேதுரு மூலமா பேசுறாரு நம்ம கிட்ட, இப்படி போய் வாழாத, இது வாழ்க்கையே இல்லை, இது கிறிஸ்தவமே இல்லை, வேதத்தை நிராகரிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவமே இல்லை. வேதத்தின் மகத்துவம் வந்து பல இடங்கள்ல பல விதமா பாக்கலாங்க, ஒரு மனுஷன் அழகா சொல்லி இருக்கிறாரு, இங்கிலீஷ்ல இருக்க அந்த கோட்டு தமிழ்ல நான் சொல்றேன், இந்த புத்தகம் வந்து தேவனுடைய தி மைண்ட் ஆஃப் காட் இந்த புக்ல தான் இருக்கு, கடவுளுடைய மைண்ட் அவருடைய மூளை இந்த புக்ல தான் இருக்கு, மனுஷனுடைய நிலையை இது நம்ம காமிக்குது, ரட்சிப்பின் வழியை இது காமிக்குது, பாவிகளுடைய அழிவை இது காமிக்குது, விசுவாசிகளுடைய ஆனந்தம் இந்த புக்கு, இந்த புக்ல இருக்கிற சத்தியங்கள் பரிசுத்தமானது, இதனுடைய கட்டளைகள் கீழ்படிய வேண்டியது, இதனுடைய சரித்திரங்கள் உண்மை, இதனுடைய ஆணைகள் மாறாதது, ஞானிகளா மாறுவதற்கு இதை படியுங்க, பாதுகாப்பா இருப்பதற்கு இதை நம்புங்கள், பரிசுத்தமாய் நடப்பதற்கு இதை பின்பற்றுங்க, இது வந்து நம்மளுடைய நம்மளை நடத்துவதற்கு ஒளி இந்த புக்கில் இருக்கு, நம்மளை தாங்கிறதுக்கு சாப்பாடு இந்த புக்கில் இருக்கு, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆறுதல் இந்த புக்கில் இருக்குது, ஒரு ஒரு பிரயாணியுடைய மேப்புக்கு தமிழ்ல என்ன வரைபடம் ஓகே வரைபடம் பிரயாணியுடைய மேப் இதுதான், ஒரு சோல்ஜருடைய பட்டயம் இதுதான், கிறிஸ்து இதனோட மத்திய கருத்து சப்ஜெக்ட், நம்மளுடைய நன்மை இதனோட நோக்கம், தேவனுடைய மகிமை இதனோட முடிவு, நம்மளுடைய ஞாபகம் சக்தி வந்து ஃபுல்லா இந்த சத்தியத்துல நிறைஞ்சிருக்கணும், நம்முடைய இருதயத்தை பைபிள் தான் ஆட்சி செய்யணும், நம்முடைய பாதத்தை பைபிள் தான் நடத்தணும், இதை நிதானமா படிங்க, திருப்பி திருப்பி படிங்க, ஜபத்தோடு படிங்க, இது பொக்கிஷத்தின் சொரங்கம், மகிமையின் சொர்க்கம், இன்பத்தின் ஆறு, அந்த மாதிரி தான் நம்ம வர பாட்டு வருது பாருங்களேன், இது வந்து உங்களை படிச்சீங்கன்னா இதனோட கற்பனைகள் இதனோட வழிநடத்தல் முதல்ல உங்களை ஒரு பாவியை கல்வாரிக்க நடத்தும், அவனை அதுக்கப்புறம் அந்த டூம் இயேசுடைய கல்றைக்கு நடத்தும், அதுக்கப்புறம் அவனை அவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அனுப்பும் அதுக்கப்புறம் அவனை நித்திய மகிமைக்கே அவனை கொண்டு போயிடும், இந்த வேத புத்தகம் தாங்க செய்யும் அதோட மகத்துவங்கள் வேதத்திலேயே பாருங்களேன், தாவீது ஒரு சங்கீதம் பெரிய சங்கீதத்தை எழுதினாரு, 119 பாருங்களேன், அதுல அனுபவிச்சு எப்படி எழுதி இருக்கிறாருன்னு இந்த ஒரு வசனமா நீங்க கவனிக்கணும்னு நான் பாக்குறேன். ஒருத்தர் யாராவது படிக்கட்டும், நீங்க கவனிங்க. 16 வசனம் படிங்க, ஒரு சில வசனங்களை படிப்போம்.
உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன்.
மறவேன், 24.
உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் உன் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது.
35.
உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன்.
72.
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
92. பொன்னை பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே எனக்கு நல்லது.
உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
என்ன ஆறுதல் கொடுக்கிற வேதம்?
உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம்.
நாள் முழுதும் தொடர்ந்து படிங்க.
நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் ஆக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர் எல்லாவரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன்.
ஞான பால் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய மனுஷங்களை விட ஞானியா என்னை மாத்தக்கூடியது அதுதாங்க. 111.
உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி.
இதயத்தின் மகிழ்ச்சி. 127 கடைசி வசனம்.
ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன்.
இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், எவ்வளோ அதை புகழ்ந்து ருசி பார்த்து அனுபவிச்சு. இங்கிலீஷில் சொல்ல போனால் வேர்ட் ஆஃப் காட் இஸ் டேவிட்ஸ் ட்ரெஷர் அண்ட் இட் வாஸ் இஸ் கம்ப்ளீட் ப்ளஷர்ன்னுவாங்க. அதாவது அவருடைய பொக்கிஷமும் தேவ வசனம் தான், அவருடைய இன்பமும் தேவ வசனம் தான், வேறின்பம் தேவ வசனம் தான். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற பேதுரு வசனத்தில் 1 முடிச்சுட்டு 2 வந்திருக்கிறோம். 1 பேதுரு வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மகத்துவங்களை எடுத்து நம்மளுக்கு காண்பிச்சுட்டு, நம்ம தேவனுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை வாங்கின நம்ம தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமை என்ன? நம்ம தர வேண்டிய பதில், நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதுதான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு தேவன் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம காட்டுற ஒரு நன்றி கடன் அப்படின்லாம். பரிசுத்தமா நம்ம வாழணும். அதுக்கு பல காரணங்களை சொல்லி பல உற்சாகங்களை கொடுத்து நம்மளுக்கு அவர் நடத்தினார். 2 நம்ம காட்ட வேண்டிய கடமை, நம்ம ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களா இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் நாம் காண்பிக்க வேண்டிய கடமை வந்து ஊக்கமாய் மாயமற்ற அன்புல நம்ம ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதை பாக்குறோம். 3 அவர் காண்பிக்கிற கடமை என்ன? நம்ம நமக்கு செஞ்சுக்க வேண்டிய கடமை, நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? வாஞ்சையா இருங்கள். பாருங்களேன், அந்த 2:3 கடைசி வார்த்தை தான் வருது, வாஞ்சையா இருங்கள். எது மேல நான் வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இதெல்லாம் நம்ம தெளிவாக போன வாரம் படிச்சுட்டோம், அதை ரிப்பீட் பண்ணணும்னா நேரம் ஆயிரும். நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி பேதுரு பாருங்களேன், பைபிளை படிங்கன்னு அவர் சொல்லலை, பைபிளை நல்லா தியானிங்கன்னு அவர் சொல்லலை, பைபிளை நல்லா பதிச்சு வச்சுக்கங்கன்னு அவர் சொல்லலை. என்ன சொல்றாரு? பைபிள் மேல வாஞ்சையா இருங்க. அதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா அஸ்திபாரமா இருக்க வேண்டியது பைபிளை. எவ்வளோ படிக்கிறாங்க, பைபிளை எவ்வளோ நாங்கள் படிக்க பார்க்குறாங்க, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேது, படித்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? வாஞ்சை இல்லைன்னா எது பிரயோஜனமும் இல்லை பைபிளை படிக்கிறதுனா. முதல்ல வாஞ்சை இருக்கணும் இல்லைங்களா? மறுபடியும் பிறந்த எல்லோருக்கும் அந்த வாஞ்சை இருக்கும், வாஞ்சை இருக்கணும். அதுதான் பேதுரு நமக்கு அடிப்படையா ஃபவுண்டேஷனலா சொல்ல பாக்குறாரு. யூ ஷுட் லாங், வாஞ்சியா இருங்கள். அவர் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுத்தாரு. நம்ம பாக்குறோம் எந்த மாதிரி வாஞ்சியா இருக்கணும், யாருமே அந்த பைபிள் அந்த மாதிரி உதாரணம் கொடுத்தது இல்ல. தேவனே பழைய ஏற்பாடுல தாவீது சொல்லியிருக்கார், ஒரு மானானது நீரண்டே வாஞ்சிக்கிறது போல் அப்படின்ற மாதிரி. பேதுரு என்ன சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் வாஞ்சியா இருங்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல். நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த குழந்தைகளை போன வாரம் கூட சில இது படித்தோம் இல்லைங்களா. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப வீக், ரொம்ப டெலிகேட். புதிதாயினா இப்போதான் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு, ஒரு 3-4 hours ஆயிருக்கலாம், இப்போதான் பிறந்திருக்கு குழந்தை. அது ரொம்ப பலவீனம் இல்லைங்களா, கை கால்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பலவீனம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை படைச்சதே அப்படி படிச்சிருக்காருன்னா, அதுக்கு இருக்கிற தொண்டை பாருங்களேன், அதுக்கு இருக்கிற தொண்டை அவ்வளோ சத்தம் அதுக்கு எப்படிங்க வருது, எவ்வளோ சத்தம் போடும் பா கியா கியா கியான்னு. ஆனால் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுக்கு எவ்வளோ பெரிய லங்ஸ் இருக்கணும், அதுக்கு வோக்கல் கார்ட் சொல்லுவாங்க, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோ பெரிய சத்தம் போடணும்னு ஆண்டவரே படைச்சிருக்கிறார். ஏன்னா சில டைம்ல அம்மா பிஸியாக இருந்துச்சு, அம்மா வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் சவுண்டு கேட்கலன்னா அதுக்கு பெரிய டேஞ்சராக போயிடும், பால் கொடுக்கல போச்சுன்னா. அதனால அவங்க அம்மா எஸ்கேப்பே ஆக முடியாது, எங்க இருந்தாலும் ஒரு தெரு மூலையில இருந்தாலும் ஐயோ குழந்தை சத்துது கேக்குதேன்னு ஓடும். அந்த மாதிரி ஜோரா சத்து பண்ணும்படிக்கு அந்த குழந்தைக்கு அப்படி பண்ணி இருக்கிற ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி. அது அது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தை அந்த சத்தம் கூட ஒரு குழந்தை நல்லது அழகுனா ரொம்ப இரிட்டேட்டிங் சவுண்ட் இல்லைங்களா, ரொம்ப அது எப்படாது உடனே நிறுத்தணும்னு இருக்கும். காலிங் பெல் கூட கொஞ்ச நேரம் கேட்டுடலாம், ஆனா அது கத்துச்சுன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், எப்படா அதை வாயை அடைக்கலாம், இதாவது கூட நிப்பிலாவது கொடுத்து வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா அதை உடனே கவனிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அது சும்மாவே இருக்காது. ஒரு விதத்துல பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப சுயநலம், அம்மா பிஸியா இருக்கிறாங்களா, அம்மா வேலை பண்றாங்களா, டயர்டா இருக்கிறாங்களா, தூங்குறாங்களா, அதை பத்தி எந்த கேரும் இல்லை. என்ன அதுக்கு பசி எடுத்துச்சுன்னா பால் வேணும்னா வேணும், இப்போ எனக்கு கொடு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, எனக்கு இப்போ வேணும் ஒரே கத்து. அதை கொடுக்கலன்னா என்ன பண்ணும், அந்த வீடே அதோகதி, அந்த வீடு விட்டா அது இன்னும் கொஞ்ச நேரம் போனா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு வெறின்னுவாங்க இல்லைங்களா. அதுக்காண்டி கொடுக்காம நான் யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தைக்காண்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற பாத்திரம்லாம் வெளியே பறக்கும், அந்த டிவியை கூட எடுத்து போட்டு உடைச்சிரும் இல்லைங்களா. வெறியும் அந்த மாதிரி ஒரு வெறி, அது கிடைக்கலன்னா இருக்க முடியாது, கிடைக்கலன்னா இருக்க முடியாது. ஒரு அடிக்ஷன் கூட சொல்லலாம் இல்லைங்களா, அடிக்ஷன் எடிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி திருவசனத்தின் மேல் வாஞ்சியா இருங்க, பி அடிக்டட் டு த வேர்ட் ஆஃப் காட். சொல்ல போனா அப்படித்தான், திருவசனத்தின் மேல் அது இல்லைன்னா வாழ முடியாது, அது இல்லைன்னா இருக்க முடியாது. என்னால் என்னன்னா பண்ணிடுவேன், வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன் நான். பைபிள் இல்லைன்னா என்னால் ஒரு நிமிஷம் அந்த அழுவலியா, என் பிள்ளைய எடுத்துக்கங்க ஆண்டவரே, என் வீட்டை கொளுத்தி போட்டுருங்க ஆண்டவரே, சாப்பாடு கூட எங்களுக்கு கொடுக்காம விட்டுருங்க, உங்களுடைய வசனமோண்டியே எடுத்துட்டு போயிடாதீங்க ஆண்டவரேன்ற வெறி. அதான் போய் எதிர சொல்ற, திருவசனத்தின் மேல் வாஞ்சியா இருங்கள், பயங்கரமான வெறியை பத்தி அவர் பேசுறாருங்க. வெறி ஒரு புதுசா பிறந்த மறுபடியும் பிறந்த எல்லோருக்கும் இது இருக்க வேண்டிய குணம் இல்லைங்களா. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி, ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்குதோ நாய்க்குட்டி பிறக்குதோ பார்த்தீங்கன்னா அது முதல்ல செய்கிற வேலை என்ன, அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அழகாக போய் அவங்க அம்மா அப்பாவில் குடிக்குது பாருங்களேன், வேற எதுவுமே தெரியாது அதுக்கு. அந்த மாதிரி மறுபடியும் பிறந்தா, உங்களுக்கெல்லாம் சில பேர் மறுபடியும் பிறந்த உடனே ஒரு பழைய சபையில் இருக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது, ஏன் வாஞ்ச வந்துருதுங்க, பசித்தாக வருதுங்க, வசனம் எங்க. நானும் மறுபடியும் பிறந்துட்ட உடனே எங்கெங்கயோ ஓடி போய் பாக்குறேன், எங்கெங்கயோ எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல, பைபிள் தான் தேவைன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்க போய் பாக்குறேன், இங்க போய் பாக்குற திருப்தி இல்லை எனக்கு. ஏன் தாய்ப்பாலை தேடி ஓடுது அந்த குழந்தை, எங்கேயுமே கிடைக்கும், அங்க போனாலும் சாட்சி ஆர்ப்பாட்டம் கூட்டம் பாபா பவான் பேச்சு, பைபிள் எங்க சொல்லி கொடுப்பீங்க, அதுதான் என் தாய்ப்பால் எங்க அதுன்னு தேடி தேடி பாக்குது. மறுபடியும் பிறந்தவங்களுக்கு அதுதான் வாஞ்சா இருக்கும். சில டைம்ல அது அந்த வாஞ்சியே இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த வாஞ்சியே இல்லை, என்ன காரணம், ஒண்ணு மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதான் குழந்தை, ஒரு குழந்தை பிறந்துட்டு பாலுக்கே கத்தலைன்னா செத்துட்டு அந்த குழந்தைன்னு அர்த்தம், உயிரே இல்லைன்னு அர்த்தம். அது இன்னொரு காரணம் கூட இருக்கு, சில கிறிஸ்தவங்க மறுபடியும் பிறந்து ஆரம்பத்துல பயங்கர வாஞ்ச இருந்தவங்க பல காரணங்கள்னால வாஞ்ச குறைஞ்சு போகுது. அதை தான் பேதுரு சரி பண்ணோன்னு பாக்குறேன். அந்த பிரச்சனையை தான் பேதுரு சரி பண்ணோன்னு பார்க்கறாரு. எப்படி சரி பண்ணோன்னு பார்க்கறாருன்னு பார்ப்போம். அவர் சொல்றாரு மூணு காரணங்கள் ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு வாஞ்சை குறைஞ்சு போகுது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர. The principles of reformation கூட சொல்லலாம். reformation வேற principles னு வைங்க. The principles of revival. வசனத்தின் மேல வாஞ்ச குறைஞ்சு போன ஒரு கிறிஸ்தவனை ஆயிட்டேன்னா நான் மீண்டுமாக அந்த நிலைமைக்கு எப்படி வர்றது? மூணு விதங்கள்ல பேதுரு நமக்கு சொல்லித்தரார். நான் எப்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல அந்த வாஞ்ச எனக்குள்ள எப்படி திருப்பி வரும்? மூணு காரணங்கள் பேதுரு சொல்றார். முதலாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் நேத்து எப்படி. முதலாவது இப்படி இருக்க ஏன் எனக்கு வாஞ்ச குறைஞ்சு போகுது? இப்படி இருக்கனா நமக்கு என்ன பார்க்கணும்? பின்னாடி இருந்த அதிகாரத்தை பார்க்கணும். பின்னாடி இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம்? நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்க. எதன் மூலமா மறுபடியும் பிறந்தீங்க? மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்க அழியாததும் என்றென்றும் நிற்கிற தேவ வசனத்தினால் நீங்கள் யுவர் பான் அகேன். நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்க. எதன் மூலமா? தேவ வசனத்தினால் மறுபடியும் பிறந்தீங்க. அந்த நான் பிறந்த என்னுடைய தாய் கருவை நான் எப்படி நான் பிறந்தனோ அதனோட எப்படி பிறந்த மறுபடியும் பிறந்து ரட்சிப்பின் சந்தோஷம் பாவ மன்னிப்பின் அனுபவம் சமாதானம் இந்த உலகமே எனக்கு வேணா இயேசு போதும்ன்ற ஆனந்தத்துல நான் இருந்தேனே அந்த ஆனந்தம் எது எனக்கு கொண்டு வந்துச்சு? வசம். அது எனக்கு தொடர்ந்து இருக்கணும்னா அந்த வசனத்துல நான் தொடர்ந்து போனா தான் வரும். ஏன் எனக்கு இப்போ அந்த ஆனந்தம் இல்லை, ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, ஏன் அந்த பேரின்பம் இல்லைன்றதுக்கு காரணம் நான் பிறந்த என்னுடைய தாய் கருவை நான் மறந்து விட்டேன் இல்லைங்களா? என் ஜீவன் தந்த ஊற்றை நான் மறந்துட்டதுனால தான் இப்போ எனக்கு அப்படி இல்லை, அந்த வாஞ்சை எனக்கு இல்லை. எது எனக்கு உயிர் தந்துச்சுன்னு நான் மறந்துட்டேன். அதனால தான் ஆகையால் நீங்க எதுல இருந்து பிறந்தீங்க அதை மறந்துட்டீங்களா? எது உங்களுக்கு அந்த மாபெரிய ரட்சிப்பின் அனுபவம் கொடுத்துச்சு அதை மறந்துட்டீங்களா? அது உங்களுக்கு திருப்பி வேணும்னா வாஞ்சியா இருங்க, திருப்பியும் வாஞ்சியா இருங்க அப்படின்ற. ஆகையால் ரெண்டாவது காரணம் என்ன? முதலாவது வந்து நம்ம பிறந்த நமக்கு மறுஜென்மம் தந்த தாயின் கருவு மாதிரி அந்த ஊற்றை மறந்துட்டோம். ரெண்டாவது கடவுளுடைய டேஸ்ட், கர்த்தருடைய டேஸ்ட நம்ம மறந்துட்டோம். அதுக்கு தான் அவர் சொல்றார் பாருங்க முதலாவது வசனம், கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம்னா முதல் சாப்பிட்ட ஒரு காரியத்தை இந்த KFC அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லிக்கிங்னுவாங்க. அதை பார்த்து அவங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஆசை வருது, வாஞ்ச வருது. என்ன பண்ணலாம்? எப்படியோ வச்சிருப்போம், போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் வேணும். சரி, என்ன பண்றதுன்னு போய் வாங்கிடுறோம். ஏன்? அதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வருது, அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு வருது, அதனால வாஞ்ச வருது, அதனால முயற்சி செஞ்சு வாங்கிடுறோம். அதே மாதிரி ஊறுகாய் சொன்னா கூட வாய் ஊறுது நமக்கு இல்லைங்களா? வாய் ஊறுதுனால வாஞ்ச ஏற்படுது. அதே மாதிரி பேதுரு என்ன பண்ண பாக்குறாரு, நமக்கு இருந்த கடவுளுடைய டேஸ்ட ஞாபகப்படுத்துறாரு. என்ன மாதிரி இருந்துச்சு கர்த்தர் உன்னை எவ்வளவு, அவருடைய பிரசன்னம் என்ன இன்பமா இருந்துச்சு உனக்கு. அவர் உன்னை அவருடைய வார்த்தையின் மூலமா உன்னை எவ்வளவு நேசிக்கிறார், அவர் வார்த்தையின் மூலமா உன்னை தொட்டாரே, உனக்கு முத்து கொடுத்தாரே, அந்த ஆனந்தம் பேரின்போம், உன் ஜபத்தை கேட்டாரே உனக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா உனக்கு? அந்த டேஸ்ட நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மளை வாஞ்ச வர வைக்கிறார். கர்த்தருடைய டேஸ்ட நம்ம மறந்துட்டோம். எவ்வளவு இன்பமா இருந்துச்சு ஆண்டவரோடு இருந்தது, நேசிச்சது. அது இன்னும் வேணுமா? அது தொடர்ந்து வேணுமா? அது எதை கொடுக்கும் தெரியுமா? வசனம் தான் கொடுக்கும், தேவ வசனம் தான் அந்த வாஞ்சியை கொடுக்கும் அப்படின்னு ரெண்டாவது காரணம். இன்னைக்கு மூணாவது காரணத்தை நம்ம வேகமா பார்க்கணும். ஆமாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு உயிர் கொடுத்தது தேவ வசனம், கடவுளுடைய டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, வாயெல்லாம் ஊறுது, ஆனா இப்ப படிக்கணும்னு பாக்குற பைபிள துறக்கிற கொட்டாய் வாயா வருது, எனக்கு தூக்கமா வருது, போர் அடிக்குது, என்னங்க பண்றது, என்ன காரணம், ஏன் இப்ப எனக்கு பைபிள் மேல வாஞ்ச இல்லை, ஏன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தேர் இஸ் சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு சொல்றாரு பாருங்களேன். மூணாவது ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஏன் தேவ வசனத்தின் மேல வாஞ்ச போகுது? மூணாவது காரணம் வந்து பாவம். டிஎல் மூடின்னு ஒரு போதகர் இருந்தார், அவர் என்ன சொன்னார்னா, பாவம் வந்து உன்னை இந்த புக்கு கிட்ட வர விடாது. இந்த புக்கு வந்து உன்னை பாவத்துக்கிட்ட போக விடாது. பாவம் இந்த புக்கு கிட்ட உன்னை வர விடாது. இந்த புக்கு பாவத்துக்கிட்ட உன்னை போக விடாது. இவ்வளவு நல்லா ஞானமா சொல்லியிருக்காரு பாருங்களா, ரொம்ப உண்மைங்க. என்ன பாவம், என்ன பாவம்னா, ரொம்ப அதிசயம் பேதுரு சொல்றது, ரொம்ப அதிசயமா சொல்றாரு. ஏன்னா எந்த யோசிக்கிற கொஞ்சம் அனுபவம் உள்ள கிறிஸ்தவனுக்கும் தெரியும், பெரிய பெரிய பாவங்கள், வேசித்தனம், இச்சை, பொருளாசை, அந்த பெரிய உலக ஆசைகள், அந்த பாவம்லாம் நமக்கு கடவுள் மேல இருக்கிற டேஸ்ட்டு இன்பத்தை குறைச்சிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லைங்களா. அது ஆண்டவர் மேல இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய மந்தமாக்கிறோம், நமக்கு உணர்வே இல்லாம ஆக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா, விசேஷமா அதெல்லாம் தெரிஞ்சது தான், ஆனா அவர் ஒரு லிஸ்ட கொடுக்கிறாரு. என்ன மாதிரி லிஸ்ட், நம்ம ஒருபோதும் பாவம்னு நினைக்காத காரியத்தை சொல்றாரு. அதை நம்ம சீரியஸாவே எடுக்கிறது இல்ல, அந்த காரியத்தை எடுத்து சொல்றாரு. நம்ம சீரியஸாவே எடுக்கிறது இல்ல, இது நமக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ பண்ணுதுன்றத நமக்கு உணர்த்துறார். அவர் கொடுக்குற ஒரு லிஸ்ட கொடுக்கிறாரு பாருங்களேன். பெரிய பெரிய பாவங்களை லிஸ்ட் போடல, ஆமா அதெல்லாம் பெரிய ஆபத்து தான் நம்மளுக்கு கொண்டு வருது. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாவோன்னு நினைக்காத பயங்கரமா உங்களுக்குள்ள ஆத்மா டேமேஜ் பண்ற காரியத்தை அவர் எடுத்து சொல்றார். என்ன காரியங்கள் பாப்போமே. இந்த பாவம் வந்து பொதுவா எல்லோருக்கும், எல்லோரையும் பாதிக்கிற பாவம், நம்ம ஆவிக்குரிய வாஞ்சையா இராதபடிக்கு நம்மளை கெடுத்து விடுற பாவம். அதை என்ன செய்யணும்ன்றாரு பாருங்களேன். இரண்டாவது வசனத்தை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு, ஒழித்து விட்டு என்ன செய்யணும், ஒழித்து விட்டு. இங்கிலீஷ்ல எப்படி வருது, ஆரம்பிக்கிறதே அப்படித்தான். தேர்ஃபோர் என்ன அப்புறம், லேயிங் அசைட் Therefore, ஆகையால், முதல்ல வசனம் ஆரம்பிக்கிறதே அப்படித்தான். ஆகையால் என்ன பண்ணணும், லேயிங் அசைடுனா இங்கிலீஷ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் விதவிதமா வருது. லேயிங் அசைடுனா ஒரு அசிங்கமான துணி, நம்ம துணி அசிங்கம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கரை நாத்தம் அடிச்சு அசிங்கமா ஆயிடுச்சுன்னா அந்த துணியை எவ்வளவு சீக்கிரம் கலட்டி தூக்கி ஓரத்துல போட்டுருவோம். லேயிங் அசைட், அதை யூஸ் பண்ணுவோமா, குப்பை தொட்டியில போட்டுருவோம். அசிங்கம் அதுன்னு தூக்கி போடுற மாதிரி தமிழ்ல என்ன வருது, ஒழித்து விட்டு. ஒழித்துறதுனா என்ன, ஒழிச்சு கட்டிடுவேண்டா அப்படின்றது இல்லையா, நம்ம நீ இல்லாம பண்ணிடுவேன்ற மாதிரி ஒழித்து விட்டு. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, அதை ஒழிச்சிடணும், அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது, அதை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிச்சிடணும், ஆகையால். ஏன் ஆகையால்னா, பல்லைய இதுல என்ன சொன்னா, நீங்க பரிசுத்தமா இருக்கணும், நீங்க அன்புல நடக்கணும், திருவசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். இந்த மூணு காரியம் நீங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கிறதுனால, இந்த காரியங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த மூணு காரியங்கள்னால உங்களால செய்யவே முடியாது. இந்த காரியங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. இந்த காரியங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை அன்பு கூறவே முடியாது. இந்த காரியங்கள் திருவசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சியை உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். அதனால ஒழிச்சு கட்டிடணும், அது இருக்கவே கூடாது உங்ககிட்ட, ஒழிச்சிடணும். பாருங்களேன், தேவ வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கிற கெப்பாசிட்டியே உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். ஏன் உங்களுக்கு வாஞ்சை இல்லைன்னா, இந்த காரணத்தினாலதான் இல்லை. படிக்கிறேன், பைபிளை படிக்கிறேன், ஆனா வசனம் புரியாததுக்கு போர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, என் சூழ்நிலை அப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப கஷ்டம், அதனாலதான் பைபிள் படிக்க முடியல, இல்ல என் வயசு தான் காரணம், இல்ல என் வேலை தான் காரணம், என் குடும்பம் தான், அந்த காரணம் சொல்லிட்டே ஓட்டிட்டு இல்ல, அது காரணமே இல்லை. இல்ல எனக்கு படிக்க வராது அவ்வளவு இல்ல, அது காரணமே இல்ல. வசனம் ஏன் பால் மாதிரி, ஒரு குழந்தை இன்பமா பால் குடிக்கிற மாதிரி இன்பத்துல அது எவ்வளவு இன்பமா குடிக்குது, அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வாயில வந்து உறிஞ்சி அதை குடிக்குதே, அந்த மாதிரி வசனம் உனக்கு ஏன் இல்லைன்னா, காரணம் என்ன தெரியுமா, சின். இந்த சின்ஸ், நீ சின்னு நினைக்காத இந்த சின்ஸ் தான், இது சின்னே பாக்குறது இல்ல, அதான் அவர் எடுத்து காட்டுறாரு பாருங்களேன். அழகா இந்த சென்ஸ், அந்த கெப்பாசிட்டியே உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். இது ரொம்ப ஒழிக்க வேண்டியது, ரொம்ப அவசியம், ஒழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் எனக்கு முதல்ல இருந்த வாஞ்சை இப்ப போயிருச்சு, இந்த பாவங்கள்ங்க, இந்த பாவம் ஏன் என்கிட்ட இன்னும் தொடர்ந்து இருக்கு, ஏன்னா இந்த பாவத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த பாவத்தை நம்ம நியாயப்படுத்திக்கிறோம், இந்த பாவத்தை பாவமாவே பாக்குறது இல்லையே, இது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைச்சுக்கிறோம், அதனாலதான். புரியுதுங்களா, பெரிய பாவங்களை பத்தி பேதுரு பேசல, நம்ம பாவம்னு நினைக்காத நமக்குள்ள இருக்கிற இருதயத்திலயும் நாக்கிலையும் இருக்கிற காரியத்தை பத்தி பேசுற. இருதயத்தில் இருந்த நாக்கில் செய்யக்கூடிய பாவத்தை பத்தி அவர் பேசுறார். ஏன்னா பெருசெல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு எடுத்துரும்னு, இது நம்ம நினைக்கவே நினைக்கிறதே இல்லை, பிரச்சனை நினைக்கிறதே இல்லை, அதை பத்தி பேதுரு பேசுறாரு. நம்ம ஒரு ஜபம் பண்ணி ஆண்டவரே இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை தாரோ, ஏன்னா இது வந்து இதுக்காகத்தான் நான் வளராம இருக்கிறேன், இதுதான் என் ஆவிக்குரிய ஆத்மாவை கெடுத்து விடுது, இதுல இருந்து என்னை காப்பாத்தும் ஆண்டவரே அப்படின்னு அதை ஜபம் பண்ணி அதை ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியம் இதை ஒழிக்கிறது. ஒழித்து விட்டுனா என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஒழித்து விட்டுனா ஒரு இங்கிலீஷ்ல டிட்டர்மைன்ட் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன், ஒரு தீர்மானமான ஒரு செயல், அதை நம்ம தான் செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? நம்ம தான் செய்யணும். நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு, நான் என்னுடைய பொறுப்பு, நான் ஒழிக்கணும், அது என்னுடைய பொறுப்பு, நான் செய்ய வேண்டியது. இன்னும் இந்த ஒழித்து விட்டேன்னு சில இடங்களில் வருது, பார்ப்போம். எபேசியர் 4:22 படிங்களா. எபேசியர் எபிசியன்ஸ் 4:22
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு,
கலைந்து போட்டு, அதான் ஆக்சுவல் வேர்டு, கலைந்து போட்டு, கலைந்து போட்டுனா கழட்டி போடுங்க, அதை அசிங்கமான துணியை கழட்டி போடுங்க. கொலோசியர் 3:9
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு,
கலைந்து போட்டு, பாருங்களேன், கலைந்து போட்டு. இது புதிய பாடல வர பாஷை, எப்பப்ப கலைந்து போடுங்க, கலைந்து போடுங்கன்னா அது நம்ம செய்ய வேண்டியது, அது செய்யறதுக்காக ஜெபம் பண்ண சொல்ல ஆண்டவரு, அது செய்யறதுக்காக தியானம் பண்ண சொல்லல, ஒரு டிசிசிவ் ஆக்ஷன். யாக்கோபு 1:21 இதே கான்டெக்ட்ல வருது பாருங்களேன். பைபிள் ஏன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, பைபிள் ஏன் உங்களுக்கு இதயத்துல பதிய மாட்டேங்குது, எத்தனை சாமன் கேட்டாலும் வாழ்க்கை ஏன் மாற மாட்டேங்குது, அதனோட பயன் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது. யாக்கோபு 1:21 ஜேம்ஸ் 1:21
ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஏன் பாருங்களேன், அதே கான்டெக்ஸ்ட்ல வருது, உங்க இதயத்தில் நாட்டப்பட்ட வசனத்தை, உங்க ஆத்மாவை ரட்சிக்க கூடிய வசனத்தை சாந்தமா ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன, துர்க்குணத்தை ஒழித்து விட்டு. அது ஒழிக்கலன்னா எத்தனை சோமன் ஸ்கேல், 10-20 வருஷம் சபைக்கு போ, ஒரு வசனம் வேலை செய்யாது, வசனத்துக்கு வேலை செய்யாது. ஏன்னா இது அழிவில்லாத வித்துன்னு பாக்குறோம், என்றென்றும் நிற்கிற வித்து, மனுஷனையே மறுரூபம் ஆக்கக்கூடிய வித்து. ஏன் அது பவர் செய்ய மாட்டேங்குது, ஏன் அதுக்கு பவர் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற சில விஷங்கள், நமக்குள்ள இருக்கிற சில ஆன்டிபாடிஸ் மாதிரி அது வசனத்துக்கு பவரே இல்லாம நமக்குள்ள நம்ம கெடுத்து நம்ம இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறோம். சில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது, அந்த மாதிரி நம்ம ஆத்மா இன்ஃபெக்ட் ஆயிருக்குது. என்ன அந்த பிரச்சனைகள் என்னன்றத பார்ப்போம் பாருங்களேன். அதனாலதான் இது ஒரு அக்ரெசிவ் ஆக்ஷன் பத்தி, கலைந்து விட்டுனா ஒரு அக்ரெசிவ் ஆக்ஷன், அது செய்யணும் நம்ம, ஒரு ஒரு பரிசுத்த வைராக்கியத்தோடு கலைந்து போடணும், அது நம்முடைய பொறுப்பு. அது போடலைன்னா பெரிய பிரச்சனை, வெரி சீரியஸ் ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி 50-60 வருஷம் பைபிளை படிச்சுட்டு இருக்கலாம், சர்மன்ஸை கேட்டுட்டு இருக்கலாம், மனுஷன் மாறாது. இயேசு சொன்ன மாதிரி முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை அந்த விதையத்தான் அது போகும், மாறாது. ஓ இவ்வளவு ஆபத்துனா அந்த பிரச்சனைகள் என்ன சொல்லுங்க பாஸ்டர், அதை உடனே சரி செய்யணும்னு வருது இல்ல. நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இதனால நீங்க சாப்பிட்டா நிக்கவே மாட்டேந்து, உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆயிட்டே இருக்கு, வளரவே மாட்டேன்றீங்க, நீங்க ரொம்ப மெலிசாயின் போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து கூட போயிடலாம், நீங்க போஷனே இல்லைன்னா என்னங்க ஆகும், நிக்கவே மாட்டேன்து, எடுத்தா ஒண்ணு லூஸ் மோஷன் இல்லை வாந்தி வருதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், டேஞ்சரஸ், உடனே சரி செய்யணும். அந்த மாதிரி விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அது என்ன பேதுரு சொல்றாரு பாருங்களா. ஒன்னா பார்ப்போம், அவர் லிஸ்ட் பண்றாரு, சொல்ல போனா ஒரு மரியாதைக்குரிய பாவங்கள் இதெல்லாம், ரெஸ்பெக்டபிள் சின்ஸ், இது பாவமாவே யாரும் பாக்குறது இல்லை, உலகத்துல எங்க பாரு இருக்கிறதுனால, எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லையும் எல்லா இடத்துல இருக்கிறதுனால அது நமக்கு பாவமா தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் அப்படி இருக்கிறதுனால. ஆனா ஆத்மீக வாழ்க்கையில வளரணும்ன்ற நமக்கு பெரிய ஆபத்தை அது கொண்டு வரும். என்னன்னு பார்ப்போம். முதலாவது அஞ்சு காரியத்தை அவர் சொல்றாரு. முதலாவது என்ன பார்ப்போமே, சகல துர்குணத்தையும். துர்குணம் தமிழ்ல துர்குணம்னு வருது, இங்கிலீஷ்ல என்ன வருது, மேலஸ் இல்லைங்களா. Therefore, laying aside all malice, all, sagala, கொஞ்சம் தாங்க துர்குணம் இருக்குது எனக்கு, சகல துர்குணம் இல்லை, ஒரே ஒரு துர்குணத்தை தோண்டி நான் வச்சுக்கிறேன்னா நடக்குமா? இல்லை. அவர் என்ன எதை எடுக்கணும்ன்றாரு, சகலத்தையும் எடுக்கணும், ஆல் மேலஸ் நீ எடுக்கணும். என்ன துர்குணம்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு நம்ம இருதயத்தில் எப்படி சொல்லலாம் துர்குணம்னா, நம்ம இருதயத்தில் வந்து ஒரு பரவலாக ஒரு மாம்ச கசப்பு, ஒரு நம்ம இருதயத்தில் வந்து ஒரு சுயநலமாக புகைகிற ஒரு வெறுப்பு, நம்மளுடைய பெருமைனாலேயோ ஈகோனாலேயோ ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம எவ்வளோ தாழ்மைப்பட்டவங்கன்றது இல்லாமல் ஒரு புகைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு 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 வெறுப்புலாம், ஒரு ரிசென்ட்மெண்ட், ஒரு புகஞ்சுக்கிட்டு இருக்க உள்ள, அதை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கள துன்பப்படுத்தாம கஷ்டம் கொடுக்காம விடவே விடாது. புரியுதுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு துர்குணம் என்ன, என்ன சொல்லிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, நான் அவங்கள துக்கப்படுத்தாம அவங்களுக்கு வலி கொடுக்காம நான் விட மாட்டேன் என்ற ஒரு துர்குணம், ஒரு இல்வில் அப்படின்னுவாங்க. குட்வில்லுக்கு இல்வில் ஆப்போசிட்டு. இல்வில்னா என்ன, மற்றவங்களுக்கு என்ன இது பண்ண அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், ஏதாவது நம்ம அடிக்கலாம் போறது இல்லை இல்லைங்களா. நம்ம அவ்வளோ மோசம் இல்லை, சில பேர்லாம் பார்த்தா அடிச்சு மடிச்சு உன் காலை உடைக்கிறேன் என் தலையை உடைக்கிறேன்னு ஆயிரும். நம்ம அந்த அளவுக்கு போறது இல்லை, என்ன பண்றோம் நம்ம மனசுல விஷத்தை வச்சுக்குவோம். அது மாத்திரம் இல்லாம வார்த்தையில காட்டுறது, நம்ம நாக்கு இருக்குது இல்லையா, நாக்கு வந்து ஒரு ஜாட்டி மாதிரி, நாக்குலயே சில பேரை அவமானப்படுத்திடலாம். அவங்க பார்க்கிற விதம் ஒரு முறைச்சி அவங்க ஒரு கேவலமா பாக்குறது, பார்த்து அவங்கள கேவலமா நடத்துறது, நாக்குல அவங்கள பத்தி தப்பா வேற இடத்துல போய் சொல்றது, ஒரு சில துர்குணம்னா என்ன தெரியுங்களா, ஒரு யாருக்காவது கெட்டது செய்யணும்ன்ற ஒரு குணம். அது எதனால வருது, உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிற பெருமை, எனக்கு இருக்கிற ஆங்காரம், எனக்கு இருக்கிற புகைகிற ஈகோனால அதை போய் தொட்டுட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு எந்த வகையாவது வழி கொடுக்கணும், எப்படியாவது அவங்களுக்கு வேதனை கொடுக்கணும், வார்த்தையில எந்த வழியிலாவது நான் அவங்களுக்கு வேதனை, அவங்கள பத்தி மற்றவங்கிட்ட ஏதாவது தப்பா சொல்லியாவது என் மனசை நான் தேத்திக்கணும். இல்வில் அதான் துர்குணம். அதுக்கு ஆப்போசிட் என்ன, நற்குணம் தமிழ்ல, நல்ல குணம். நல்ல குணம்னா நல்லது செய்யணும் எல்லாருக்கும், எனக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு நான் நல்லது செய்யணுமேனு இருக்கிற நற்குணம். அதுக்கு ஆப்போசிட்டா துர்குணம், கெட்டது செய்யணும், கெட்டது செய்யணும், அவங்கள நலிஞ்சு போகணும், நாசமா போகணும் அப்படின்ற இருக்கிற குணம். நமக்கெல்லாம் அது இல்லையா, நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ரோட்ல போட்டு மண்ணெல்லாம் தூக்கி வாரி போய் துப்பிட்டு போறவங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் டீசென்ட் ஆயிட்டோம் அவ்வளவுதான், ஆனா நமக்கு ரொம்ப இருக்குது துர்குணம். அவங்க கெடணும், அவங்கள ஏதாவது செஞ்சு வைக்கணும், அவங்கள பத்தி ஏதாவது பேசணும், அது அவங்க துர்குணம் பாருங்களேன். அது இருக்க கூடாது. முதலா கொஞ்சமாவது இருக்கணுமா, இல்ல சகல வித துர்குணமும், மத்தவங்களுக்கு வழி கொடுக்கணும், மத்தவங்கள ரொம்ப மோசமா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்ற குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சகல வித துர்குணமும் எடுத்து எடுக்கணும். இது ஆண்டவருடைய வசனத்துல வாஞ்சையா இராதபடிக்கு நம்மளை கெடுக்கிற ஒரு முதல் விஷயம், முதல் விஷயம். இப்படி துர்குணம் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க அன்பு செய்ய முடியும், செய்ய முடியுமா? மாயமற்ற ஊக்கமான சகோதர அன்பு எப்படி நீ செய்ய முடியும்? தெய்வீக அன்பு ஆண்டவர் துர்குணம் இருக்கிற ஒரு இதயத்துல எப்படி ஊத்துவாரு, ஊத்தவே மாட்டார். மேலஸ்ன்றது வந்து நம்ம இதயத்துல இருந்து வருகிற எல்லா தீமைக்கு வேறதான், த பிட்டர்னஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற வேர், அந்த துர்குணம் சரியா குணம் அது. ஆக்சுவலா சில பேருக்கு பழக்கம், அது பழக்கம். எப்படா யாரையாவது கெடுப்போம், எப்படா யாரையாவது துக்கப்படுத்துவோம், எப்படா யாருக்காவது கஷ்டம் கொடுப்போம், துர்குணம். அதுல இன்பம் காண்றது, அந்த துர்குணத்தை எடுக்கணும். அது இல்லை, அது இருந்துச்சுன்னா நீ வளர முடியாது. முதலாவது எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது, முதலாவது அது பெரிய பாவமா பார்த்து அதுக்காக அறிக்கையிட்டு அதை மனம் திரும்பும் இல்லைங்களா, ஒழித்து விட்டு ஐயோ எனக்கு துர்குணம் இருக்கக்கூடாது, யாருக்காவது கெட்டது செய்யணும்ன்ற எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நான் எப்படி அன்பு காட்ட முடியும், எப்படி நல்லது செய்ய முடியும்? அப்படி இருந்தா தான் முதல்ல நீ பரிசுத்தமா இருக்க முடியும், நெக்ஸ்ட் அன்பு செய்ய முடியும், திருவசனத்தின் மேல வாஞ்ச உனக்கு இருக்கும். முதலாவது துர்குணம், ரெண்டாவது என்னன்னு பார்ப்போம். என்னது ரெண்டாவது? கபடத்தையும், சகலவித கபடத்தையும். கபடம்னா என்னன்னா, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவர் இல்லையா, அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றார். கபடம்னா ஒரு மீனுக்கு போடுற தூண்டில் இல்லைங்களா, பேட்டுன்னுவோம். அந்த மீன் வந்து போட்டு வைக்கிறோம், நல்லா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா வைக்கிறோம், அது ஆசையா ஓடி வருது, எனக்கு சாப்பாடு கிடைக்க போதேன்னு ஓடி வருது. அந்த கொக்கி இல்லைங்களா, சாப்பாடு கிடைக்கணும்னு ஓடி வரும்போது என்ன ஆகுது, அதுவே சாப்பாடாக மாறிடுது, அதையே சாப்பாடா மாத்திரும். அந்த மாதிரி ஒரு வஞ்சனை, டிசீட், மத்தவங்களை ஏமாத்துறது, மத்தவங்களை ஏமாத்துறது, ஒரு வஞ்சனையாக ஏமாத்துறது. கைல்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு டிஸானஸ்டி, மத்தவங்கள நம்முடைய நன்மைக்காக மத்தவங்கள தந்திரமா பேசி மயக்கிறது, ஒரு வலையில அவங்கள மாட்ட வைக்கிறது. புரியுதுங்களா? எப்படி செய்வோம்? ரொம்ப விதத்துல செய்யலாம். அவங்க கிட்ட வேலை ஆகணும்னா அவங்கள பத்தி ரொம்ப முகஸ்துதி பாடுறது, ஐயோ உங்கள மாதிரி எனக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு அவங்கள பத்தி பெருசா பேசி அவங்கள ஒரு வஞ்சகத்துல மாட்டி வைக்கிறது, ஏமாத்துறது. புரியுதுங்களா? நம்ம கிட்ட இல்லையா, எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன், டிசீட்ஃபுல்லா பேசுறது, உண்மை இல்ல, ஆனஸ்டி இல்ல, ஒரு வஞ்சகமா பேசுறது. பாஸ்டர் கிட்டயே வஞ்சகமா, நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு வஞ்சகமா. சில பேரு ஐயோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி மனசாட்சி வாய் கூசாம போய் சொல்ல வேண்டியது. யாருக்கிட்ட பேசுறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக பேசுறோமே, ஆண்டவர் நம்மள ஒரு ஒரு வார்த்தைக்கும் நியாயம் தீர்ப்பாருன்ற எண்ணமே இல்லாம வாயில வந்துகிட்டே இருக்கும். பொய்யன்னு தெரியும், பொய்யா பேசுது, ஏமாத்துறது, வஞ்சகம், ரொம்ப பயங்கரங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்க வசனம், இது விஷம், வஞ்சகம் பாருங்களேன், நான் ஸ்டாப்பா போய் வஞ்சகம், மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு தந்திரமா, ஒரு மாதிரி தந்திரமா பேசுறது, தந்திரமா பேசுறது. ஏன் இது ரொம்ப பயங்கரம் பாருங்களேன், ஏன் ரொம்ப பயங்கரம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நம்ம வந்து சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கணும் இல்லைங்களா. சத்திய சத்தியமே வலியினார், நம்ம சத்தியத்தை பேசுகிற வேத வசனமே சத்தியம். நீ இப்படி ஒரு துர்குணம், இப்படி ஒரு வஞ்சகமுள்ள மனசை வச்சுக்கிட்டு, பேச்சுல வஞ்சகம், வாயில பொய், பேச்சு மனசு வஞ்சகம் இருந்தா தாங்க வாயில ரொம்ப பொய்யே வரும். ஏன்னா அது ரொம்ப தன்னையே ஏமாத்திக்கிற ஒரு இருதயம், மத்தவங்களே ஏமாத்த பாக்குற ஒரு இதயம், வாயா பொய் பொய், அது ரொம்ப மோசம். அது போனாதான் வசனம் வேலை செய்யும், அது இல்லைன்னா எவ்வளோ வசனம் கேட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை பாருங்களேன். ஏன்னா நம்ம சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கணும், சத்தியத்தை நம்ம வாயில வர்றதே சத்தியமா இருக்கணும். இப்படி இருந்தால் எப்படி வரும் சத்தியம்? அது மாத்திரம் இல்லாமல் எது எப்படி சத்தியத்தை பேசணும், அன்போடு சத்தியத்தை பேசணும் பாருங்களேன். இந்த துர்குணம், இந்த வஞ்சகம், இது ரெண்டு இருந்துச்சுன்னா அதை செய்யவே முடியாது. ஏன்னா சத்தியத்தை வஞ்சனா இருந்துச்சுன்னா சத்தியம் பேச முடியாது, துர்குணம் இருந்துச்சுன்னா அன்போடு சத்தியத்தை பேச முடியாது. சில பேருக்கு சத்தியத்தோண்டி பேசுவாங்க, துர்குணத்தோடு சத்தியத்தை பேசுது, மற்றவங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும், அவங்க மனசை வேதனைப்படுத்தணும், அவங்களை குத்தி காட்டணும், அந்த எண்ணத்துல பேசக்கூடாது. துர்குணம் இருக்கிறதுனால சத்தியத்தை பயன்படுத்துறது அந்த துர்குணத்தை திருப்தி செய்யறதுக்கு இல்லை, அன்போடு பேசணும். ஐயோ அவங்க ஆத்மா அக்கறையோடு நல்லது செய்யணும்ன்றதுக்காக நம்ம சத்தியத்தை பேசணுமே தவிர, அவங்கள கஷ்டப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், குத்தி காட்டணுன்றதுக்காக பேசக்கூடாது. அன்போடு சத்தியத்தை பேசணும்னா இந்த ரெண்டு குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம பேர் வாங்கணும், எப்படி வாங்கணும், அவர் பேசினார்னா, அவர் பேச்ச உலகத்துல வேற யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், அவர் சத்தியவான், அவர் பேச்ச நான் நம்புவேன், அவர் பேசினார்னா நான் அவர் கேட்டுக்குவேன். ஏன்னா அவர் எந்த துர்குணம் இல்லாம பேசுவார், என் நல்லதுக்காக பேசுவார், எதை சொன்னாலும் என் அலுவற மாதிரி பேசினாலும் என் நல்லதுக்காக, துர்குணம் இல்லாத மனுஷன் அவன். அப்படி இருக்கிறோமா நம்ம பாருங்களேன், துர்குணம் இல்லாத, கபடம் இல்லாம உண்மையே பேசுற மனிதர்களா நாம் இருக்கணும். அதான் துர்குணம் இருக்கக்கூடாது, ரெண்டாவது கபடம் இது இருக்கக்கூடாது, கபடம் ஒரு மாதிரி நாடகம் இருக்கக்கூடாது. சில நல்ல நிறைய பாஷைகள் இருக்கு, நம்ம பல விதங்களில் செய்யலாம். போட்டு வாங்குறதுன்னு இருக்கு தெரியுங்களா அவங்களுக்கு, சில பேருக்கு ஒரு காரியத்தை போட்டுட்டு 10 காரியத்தை அவங்ககிட்ட வாங்குறது, கிரிமினலா பேசு, இதுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் பழக்கமே ஆயிடுச்சு, அவங்களுக்கு நியாயமாவே பேச முடியாது, முழுங்கி முழுங்கி பேசுறது. ஒழுங்காவே பேச முடியாது. மனசுல இருக்கிறது அவங்கனால அவங்களுக்கே தெரியாது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு. அவ்வளோ கபடம் கபடம். அப்படி இருந்தா எப்படி வசனம் வேலை செய்யும் உனக்கு? உனக்குள்ள எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒழுங்காக நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, கபடம், ரொம்ப மனசுல கபடம். சரி, துர்குணம் கபடம் நிறைந்த மனிதர்களா இருந்தோன்னா நமக்கு வேலை செய்யாது. சரி, அடுத்ததாக பார்ப்போம். மூணாவதாக என்ன சொல்றாரு? வஞ்சகங்கள். இங்கிலீஷ்ல என்ன வருது? மேலிஸ், ஆல் மேலிஸ், ஆல் டிசீட், அப்புறம் ஹிப்போக்ரசி. ஹிப்போக்ரசி அப்படின்னா என்ன? மாயமாலம். வஞ்சகம் வருது இல்லையா? வஞ்சகம்னா அப்படித்தான், மற்றவங்களை வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறது எப்படி வஞ்சிக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை எப்படி வருதுன்னா, இந்த மாஸ்க்ன்ற வார்த்தை வருது. மாஸ்க், சில நாடகம் பண்ண அந்த காலத்தில் நாடகம்லாம் பண்ணும்போது ஒருத்தரே தான் நடிப்பார். அவர் என்ன பண்ணுவார்? சில அழுகிற மாதிரி போய் மாஸ்கை போட்டு வந்துடுவார். இன்னொரு டைமில் போய் சிரிக்கிற மாதிரி மாஸ்கை போட்டு வந்துடுவார். இன்னொரு டைமில் வில்லன் மாதிரி மாஸ்கை போட்டு வந்துடுவார். அந்த மாதிரி எல்லாரையும் அவர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ தெரியல, ஆனால் வெளியில் மாஸ்க் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு ஐயோ எவ்வளோ மாஸ்க் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ மாஸ்க். ஒரு ஒரு நேரத்தில் சர்ச்சுக்கு ஒரு மாஸ்க் வச்சுருக்கிறாங்க, வீட்டில் ஒரு மாஸ்க் வச்சுருக்கிறாங்க, வேலைக்கு ஒரு மாஸ்க் வச்சுருக்கிறாங்க. அவங்க உண்மையான முகம் என்னன்னு யாருக்குமே தெரியாத மனிதர்கள். வஞ்சகம், ஹிப்போக்ரசி, ரொம்ப மாயமான, ரொம்ப மாயமான. உண்மையான மனிதர்கள் எங்கே எங்கே? இந்த காலத்தில் ரொம்ப மாயமான. உண்மையான மனுஷங்களே இல்லைங்க, ரொம்ப மாயமாலம். பேச்சில் மாயமாலம், முகத்தில் மாயமாலம். முகத்தில் அகத்தின் அருமை முகத்தில் தெரியுன்ற மாதிரி இப்போ முகத்தில் தெரியறதே இல்லை. ஏன்னா முகமே மாறிப்போச்சு, முகத்தை கூட மாயமாலமாக மாற்றிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள அழுதால வெளியில் சிரிக்கிற மாதிரி மாஸ்கை போட்டுக்க முடியும். ஹிப்போக்ரசி, நாடகம், அது இருக்கக்கூடாது. சர்ச் நாடகம் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மாஸ்கை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்ன? ரொம்ப வெளியில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, ரொம்ப முகத்தில் பார்த்தோன்னா ரொம்ப டீசெண்டாக வருது. ஆனால் வீட்டில் வேறு மாதிரி இருக்கிறது. சில பேர் வரும்போதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போட்டணும், மூஞ்ச ஒரு மாதிரி கோவம் வச்சுட்டு சர்ச்சுக்கு வர்றது. இங்கே வந்த உடனே டக்குன்னு மாஸ்க் மாறிடும். ரெண்டு பேரும் இன்பமான கிறிஸ்டியன்ஸ், எவ்வளோ அருமையான கிறிஸ்த குடும்பம், எவ்வளோ அருமையான பிள்ளைங்க, ஆனால் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க பாருங்களேன். என்ன வேதம் அப்படி நம்ம இருக்கிறது? ரொம்ப மாயமாலும். அதனால இங்கேயும் வந்து சண்டை போடணுமா நீங்க கேட்கலாம். இல்லை, நீ இங்க எப்படி ஒழுங்கா நடந்துக்கிறியோ அந்த மாதிரி உங்க வீட்லயும் நடந்துக்க. புரியுதுங்களா? ஒழுங்கா எப்படி இருக்கணும்னு நீ மக்களை நினைக்கிறியோ, நீ இப்படிதான் நினைக்கிறியோ அந்த மாதிரி வீட்டுல நடந்துக்க. வீட்டுல ஒரு நாடகம், சபையில ஒரு நாடகம். நம்ம வைஃபை போய் கேட்டோம்னா, இல்ல நம்ம பிள்ளைகளை போய் கேட்டோம்னா, நான் போதகர் என்ன என்ன ரொம்ப நம்ம பாத்துக்கணும் பாருங்களேன். எவ்வளவு இங்க பேசிடலாம். என் வீட்டில் போய் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு, என் பிள்ளைகிட்ட கேட்டு, உங்கள் ஹஸ்பண்டு இங்கே மேடையில் இவ்வளோ பேசுகிறாரு, அப்படித்தான் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் அதே சேம் மேனு சொல்லணும்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் இப்படியே தாங்க இருக்கிறாரு, கொஞ்சம் கூட மாற்றல. இங்கே எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளை பற்றி ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லணும். அவங்க சர்ச்சில் எப்படி வந்து இருக்கிறாங்களோ சேம் தான். நோ சேஞ்ச், நோ சேஞ்ச், நேச்சுரல் தான். அவங்க அப்படியே தான், அதான் அவங்களுடைய உண்மையான சொரூபம். மாஸ்கே இல்லை அவங்களுக்கு. அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். எத்தனை பேருக்கு நமக்கு அப்படி சொல்ல முடியும்? அதாங்க பேதுரு சொல்றாரு, இந்த மாயமாலம் இருந்துச்சுன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆவிக்குறி ஜீவத்தில் வளர முடியாது. புரியுதுங்களா? திருவசரமாக இதெல்லாம் வந்துட்டதுனால தாங்க ஞானப்பால் மேல வாஞ்ச இல்லை. ஏன் உள்ள வெறும் துர்குணம், வெறுப்பு, புகைது, உள்ள புகைது. ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு வருது, அன்பு செய்யறேன்னு வருது. இது எப்படி முடியும்? மாயமாலும் நாடகம், வெறும் வஞ்சனை, மற்றவங்களை ஏமாத்தணும்னு ஒரு முகமுடி போட்டுக்கிறது. ஜபம் பண்றேன்னு ஜபம் பண்ண வேண்டியது தலை குனிஞ்சு பார்த்தா மனசு ஜபமே இல்லை, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு. ஆனால் நாடகம் இங்கே ஒண்டி மாஸ்க், ஜபம், மாஸ்க் போட்டுக்கிறது. இங்கே பெருசாக ஜபோன்னு வார்த்தையில் என்னன்னோ சொல்கிறது, ஆனால் வெறும் வார்த்தைகள், மாயமா, ஹிப்போக்ரசி. அது இருந்தால் எப்படி நடக்கும்? தேவன்கிட்ட செய்ய முடியுமா? நம்ம மனசை பார்க்குறவர் இல்லையா, எப்படி செய்ய முடியும் பாருங்களேன். அதான் உங்க பார்க்குறது. அப்படி இருந்தால் நீங்கள் வளர முடியாது. அப்படி இருந்த திருவசனமாகிய ஞானப்பால் மேலே உங்களுக்கு வாஞ்சே வராது. இதெல்லாம் போகணும், புட் ஆஃப், அசிங்க துணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. அடுத்தது பார்ப்போம் வேற என்ன சொல்றாரு. பொறாமை, பொறாமை, பொறாமைனா நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் துர்குணம் தெரியாமல் இருக்கலாம். பொறாமை, பொறாமைனா மற்றவங்களுக்கு நம்மளை விட ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா, வசதி இருந்துச்சுன்னா, இதை பற்றிலாம் யாரும் பேசுறதில்ல பாருங்க. வேசத்தனத்தை பற்றி பேசலாம், அதை பற்றி பேச, இதெல்லாம் பேசுறது இல்லை. இது தாங்க நம்மளுக்கு பேசாமல் பேசாமல் இது தாங்க சபையை குலைக்கிறதே, கிறிஸ்தவனை அழிக்கிறதே இது தான். சின்னதுன்னு விட்டுறதுனால ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். பொறாமை நம்மகிட்ட இருக்குதா, யாருக்கிட்ட இல்லை, யாருக்குங்க இந்த ஃபீலிங்? வாழ்க்கையில இது வரைக்கும் பாஸ்டர் எனக்கு பொறாமையே வந்ததில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. மற்றவங்களுக்கு ஒரு நல்லது இருந்துட்டா, என்னை விட அதிகமாக இருந்துட்டா, ஐயோ ரொம்ப வாயில ரொம்ப சொல்ல வேண்டியது, ரொம்ப நல்லா இருக்குதே, நல்லா இருக்குது ரொம்பன்னு. ஆனால் உள்ளுக்குள்ள புகையுது பாருங்க, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே. அதே அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கட்டுமே, ஐயோ அப்படி ஆயிடுச்சா அவங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள சந்தோஷம், சந்தோஷம். என்ன குணம் நீ, என்ன மனுஷன் நீ, அருவெறுப்பா இல்லை உன்னை பார்த்தா, அசிங்கமா இல்லை உன்னை பார்த்தா, என்ன நாடகம், யார்கிட்ட இந்த நாடகம்? தேவன் பார்க்கிறாரு, இருதயத்தாராயிர தேவன்கிட்டயா நாடகம். இப்படி ஒரு நாடக வாழ்க்கை எதுக்கு உனக்கு? பேதுரு, அசிங்கம் தூக்கி போடுங்க. இந்த நாடக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, அசிங்கம் தூக்கி போடுங்க. இந்த வசனம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷத்தை எல்லாம் எடுக்க வந்திருக்கிறதே, அந்த வசனத்தை எடுக்காத படிக்கு, அந்த மருந்தை வாங்காத படிக்கு இன்னமும் அந்த நாடக வாழ்க்கை தேவையா? பொறாம, பொறாம பாருங்களேன். மற்றவங்களுக்கு நம்மளை விட ஐஸ்வர்யம், வீடு நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு டேலண்ட் நம்மளை விட இருந்துச்சுன்னா, நம்மளை விட பெருமை பேர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்மளை விட அதிகமாக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, பொறாம. அழகு, அவங்க நம்மளை விட அழகுனா பொறாமை, என்ன ஆடுறாங்க பாருன்னு பொறாமை. இது ஆதாமுடைய குணம். நமக்கு எப்படி இருக்கணும், ஏங்க இந்த குணம் நமக்கு ஏன் இருக்கக்கூடாது, நம்மளை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாரு. உன்னுடைய பிறனை நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அவனை நேசிக்கணும். அவனுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் உனக்கு நடந்த மாதிரி சந்தோஷப்படும். எப்போ வரும் வசனம் தான் அப்படி மாற்றும். ஆதாம் பிள்ளைங்க நம்ம அப்படி வரவே வராது, நமக்கு அந்த வசனம் தான் நம்ம அப்படி மாற்ற முடியும். ஏன் அது ரொம்ப ரேரா இருக்கணும், ஏன் நமக்கு மத்தியில வரக்கூடாது அப்படி? எவ்வளவு சந்தோஷம் உள்ள மனிதர்களா இருப்போம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நடந்தா ஒரு சந்தோஷம் தாங்க, இங்க இருக்கிற 50 பேருக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாத 50 சந்தோஷம் எனக்கு. அதுதானே முக்கியம், என் சுயநலமா முக்கியம், எனக்கு சந்தோஷமா இருக்கணும். 50 பேருக்கு நல்லது நடந்திருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சந்தோஷப்படுறேன்னா வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அதாங்க பொறாம பயங்கரம், அது ஒரு விஷயம். கடைசியாக புறங்கூறுதல், புறங்கூறுதல்னா என்ன? புறங்கூறுதல் கேள்விப்பட்டீங்களா, இதாச்சே கேள்விப்பட்டீங்களா? காசிப், பேக் பைட்டிங் வாங்க இங்கிலீஷ்ல, மற்றவங்களை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தான். இதெல்லாம் ஒரு செயின், துர்குணம் இருந்துச்சுன்னா கபட, அந்த துர்குணம் எனக்கு கெட்ட எண்ணம் இருக்குது, பழிவாங்குற எண்ணம் இருக்குதுன்னு மறைக்கிறதுக்கு கபடம் வரும், டிசீட் வரும். அந்த டிசீட் வந்து அடுத்ததாக என்ன வருது? மாயமாலம் வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு செயின், துர்குணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வரும், கபடம் வரும், மாயமாலம் வரும், மாயமாலம் இருந்துச்சுன்னா பொறாமை வரும். வெளியில ஒண்டி நாடகம் அன்பு செய்யற மாதிரி, ஆனா மத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள பொறாமை. அந்த பொறாமை என்ன செய்யும்? அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள ஒன்றும் இது பண்ண முடியாது. என்ன பண்ணும்? அவங்கள எப்படியாவது குறைக்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும்னு மத்தவங்க கிட்ட போய் தப்பா பேசுறது. அவங்கள ஒன்று ஒன்று கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி, இந்த புள்ள இருந்துச்சு, இந்த அம்மா இருந்துச்சு, துர்குணம்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும். பொறாம இருக்கும், மாயமாலம் இருக்கும், கபடம் இருக்கும், புறங்குறுதல் இருக்கும். மற்றவங்ககிட்ட போய் பேசுறது என்ன வேலை நமக்கு? மற்றவங்கள பத்தி பைபிள் என்ன சொல்லுது? யார் மேலேயாவது குற்றம் நீ பார்த்தீன்னா நீ என்ன பண்ணும்? ஓட்டவாயா போய் மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா, யாருக்கும் சொல்லிடாதீங்க, இப்படித்தான் ஆச்சுங்களாம், அவர் போய் இன்னும் 10 பேர்கிட்ட யாருக்கும் சொல்லிடாதீங்க, இப்படித்தான் ஆச்சுன்னு. அது இல்லை, துர்குணம் சபையில அது இருக்கவே கூடாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு தெரியுமா, சபையை கெடுக்கிறதே அது தாங்க. ஒரு சபையெல்லாம் கெட்டு குட் நல்லா, நம்மளுடைய சபை, நம்மளுடைய சபை இந்த துர்குணம் கெட்டு சபையே அழியிற நிலைமையில இருக்கு. ஏன் இந்த குணம்? நமக்கும் நாளைக்கு வந்துடும், நமக்கும் நாளைக்கு வந்துடும். ஒருத்தர் மேல தப்புன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீ உனக்கு முதுகெலும்பு இருந்துச்சுன்னா வேற ஏதாவது கூட சொல்லலாம், நேரா போய் பிரதர் உங்க மாதிரி இந்த மாதிரி பாக்குற இது தப்பு நீ சொல்லலாம். அது நற்குணம் இருந்துச்சுன்னா தான் செய்வேன். உனக்கு துர்குணம் இருக்கிறதுனால நீ என்ன பண்ற, வெளிப்படுத்துற நீ துர்குணசாலின்னு, எப்படி மத்தவங்க கிட்ட போய் அவங்க பத்தி சொல்லு இல்லைங்களா. அது என்ன வெளிப்படுத்துது, இட் இஸ் என்வி டிடெக்டர். பேக் பைட்டிங் இஸ் என்வி டிடெக்டர். ஒருத்தரை பத்தி போய் மத்தவங்க கிட்ட தப்பா சொல்றோம்னா அந்த தாய் உன் மனசுல இருக்கு, துர்குணம் இருக்குது, துர்குணத்தினால கபடம் வருது, கபடத்தினால பொறாம உனக்கு இருக்கு, அதெல்லாம் வெளிப்படுத்துற. மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கும், துர்குணம் உள்ளுக்குள்ள இருக்கும், மாயமால வெளியில வெளிப்படுறது புறம் கூறுறது இல்லை. புறம் கூறுதல் எங்க இருந்து வருது பாருங்களேன். ஒருத்தரை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றது எவ்வளோ அசிங்கம் உள்ள இருக்குதுன்னு காமிக்குது, எவ்வளோ மோசமான மனுஷன் நீ காமிக்குது, அதுதான் சொல்றாரு பாருங்களேன். இந்த செயின் இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. இது எல்லாம் ஏன் சொல்றாரு, அந்த 3வது வசனம் பாருங்களேன், நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும், இதனோட ரிசல்ட் என்ன, இதெல்லாம் எடுக்கணும்ன்றார். சீரியஸா ஆண்டவர் எடுக்க மாட்டார். நீ தீர்மானமா அசிங்கமான துணி, இது அசிங்கமான துர்குணம், அசிங்கமான பொறாம, இதெல்லாம் பயங்கரம், ஆண்டவரே இப்படி இருக்கனேன்னு அசிங்கத்தை தூக்கி போட்டு போட்டா தான் என்ன ஆகும், நீ வளருவ. அதோட குறிக்கோள் என்ன, நீ வளரும்படி. வளரும்படி இங்கிலீஷ்ல எப்படி வருது, குரோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சால்வேஷன். இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை இருக்கு, நீங்க ரட்சிப்புக்கு ஏதுவாக வளரும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ரட்சிக்கப்பட்ட சகல விதமான முழுமையில நீ வளரும்படிக்கு, ரட்சிக்கப்பட்ட சகல விதமான அடையாளங்கள்ல நீ வளரும்படிக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட பாவத்துல வெற்றி, பரிசுத்தமா வாழ்றதுல ரட்சிக்கப்பட்ட முழுமைய நீ அனுபவிக்கும்படிக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டன்னு பேர் தான், வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியில பாவத்துல பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, ஏன் நீ இப்படி இருக்கிற, ஏன் இவ்வளவு மோசமா வளர்ச்சி இல்லாம இருக்கிற, இப்படி ஒரு குணங்க உங்ககிட்ட இருக்கிறதுனால தான். இதெல்லாம் நீ எடுத்து போட்டா ரட்சிப்புக்கு ஏதுவான வளர்வ, நீ ரட்சிக்கப்பட்ட அடையாளங்கள், ரட்சிக்கப்பட்ட முழுமைகள் உன்னுடைய வெளிப்படும்படிக்கு நீ வளர்வ. ரட்சிப்பு பேர் தான், வெறும் பேருக்கு தான் ரட்சிப்பு, வேற எந்த அடையாளங்களும் இல்லை. ஏன், ஆல் தி சின்ஸ், பாவமா பார்க்காத இந்த குணங்கள். ஆகவே பாருங்களேன், சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, ஒழித்து விட்டு, இது நம்முடைய கடமை, ஒழித்து விட்டு. ஏன்னா ஒரே இதயத்துல இந்த குணங்கள்லாம் இருக்கு, இருந்துகிட்டு பரிசுத்தம் அன்பு தேவ வசனத்தின் மேல வாஞ்ச ரெண்டும் இருக்க முடியாது. ஒண்ணு இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. எது வேணும் உங்களுக்கு, பேதுருவதான் கேட்கிறார், இந்த ஒழிச்சு போடுங்க. புதிதாய் பிறந்த பாலின் மேல தேவ வசனம், படிப்பில்லையோ அறிவில்லையோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தேவ வசனத்துக்கிட்ட தான் நீ ஓடுவேன். அதுதான் உனக்கு பால் கொடுத்து பலம் கொடுக்கும், வழி நடத்தல் கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், அதுதான் உன் நடத்தும். அது வாஞ்ச இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த விஷயங்கள்லாம் ஓடுது மனசுல. பேருக்கு வெளியில நல்லா இருக்கலாம், முடக முடி போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஓடுது. இந்த பாவங்களை பொறுத்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணுங்க, சீரியஸா எடுத்துக்கணும். தேவ வசனத்துக்கு வல்லமை இல்லைன்னு இல்லை, நம்மளை மாத்துறதுக்கு வல்லமை இருக்கு, நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வல்லமை இருக்கு. பிரச்சனை என்ன, நம்மள இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால வேலை செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாவங்கள், நம்ம மனசாட்சிக்கு அது பாவங்களா உணராததுக்கு காரணமே என்னன்னா, ரொம்ப மனசாட்சி மந்தமாயிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா தேவனுக்கு முன்பதாக பெரிய பாவங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துதுன்னா கடவுளுக்கு முன்னாடி பாவம் இல்லை, ரொம்ப பெரிய பாவங்க, ரொம்ப பெரிய பாவம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையால செய்யற பாவம் இல்லை, மனசாலையும் வாயாலையும் செய்யற பாவம், மனசுல தான் இருக்குது. இப்ப பேதுரு பாருங்க எவ்வளவு ஞானமா எடுத்திருக்காரு, மத்த பாவத்தெல்லாம் விட்டுட்டாரு, மனசுக்குள்ளேயே இருக்கிற பாவம் வாயில ஒண்டி வெளிப்படுற பாவம், அதுதான் சொல்றேன். சகலவித துர்குணம் பொறாம வஞ்சகம் அது வெளிப்படுறது எதுல, புறம் கூறுறதுல தான் வெளிப்படுது. சின்னதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அதாங்க நம்ம குடிய கெடுக்கிறது பாருங்களேன், பயங்கரமா கெடுக்கிறது. எபேசியர் 4:25 படிங்களா, நாக்குல செய்யற பாவங்கள்
நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவை.
தொடர்ந்து படிங்க.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்படக்கூடாது.
உங்கள் சகலவித காரியங்களை கழிந்து போடுங்கன்னு அங்கேயும் வருது அந்த வசனம் பாருங்களேன். யாக்கோபுல நிறைய சொல்லியிருக்கிறார், வாயிலிருந்து வருகிற பாவங்கள் இல்லைங்களா, நாக்குல இருந்து செய்யற பாவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார். இயேசுவை சொல்லியிருக்காரு பாருங்களேன், மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளேன்னு எது கூப்பிடுறாரு? அவங்க வெளியில ரொம்ப பாவமா இருக்கிறாங்க, பாம்பு குட்டிகளேன்ற பாம்பு உள்ள என்ன இருக்கும்? எந்த விஷயம் தாங்க? நம்ம தான் வெளியில நல்லா நாடகம் போடலாம், ஆனா விரியன் பாம்பு குட்டிகளே யார? மத தலைவர்களை பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் உள்ள வெறும் விஷயம்தான் இருக்குது, துர்குணம் இருக்குது, மாயமானம் இருக்குது, வெறும் விஷயம்தான் இருக்கு. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க மோசமா இருக்க நல்லது எப்படி உங்களால பேச முடியும்? மனசு அப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நிதானமா பக்தி காரியங்களை பேசுறது எப்படி உங்களால முடியும்? நாடகம் தான் அது. அதே 37 படிங்க, அதே அதிகாரத்துல.
ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார்.
நியாய தீர்ப்புல வந்து நம்முடைய வார்த்தைகள்னால தான் ஆண்டவர் நம்மளை தீர்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு இருக்குன்னு இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இதெல்லாம் சாதாரணப்பட்ட காரியம் இல்லை, பயங்கரமான பாவமாக வேதம் காட்டுது. பேதுரு நமக்கு என்ன காட்டுறாரு? நீங்க வளராத காரணம் அதுதான், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராத காரணம் தான். நம்ம ஒருபோதும் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நம்ம வளர்ச்சியை கொடுத்து நமக்கு திருப்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்லுதுங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு திருப்தி இருக்கணும் இல்லைங்களா? உலக காரியங்கள்ல என்ன சொல்லுது? உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதுமென்ற மனம் உங்களுக்கு இருக்கணும், அதுல நீங்க திருப்தியா இருங்கன்னு இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட நீங்க திருப்தியா இருக்க கூடாதுன்னு. எது? ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி. எப்போ நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு வந்துச்சோ, நம்ம ஒளிஞ்சோம்னு அர்த்தம், நம்ம ஒளிஞ்சோம்னு அர்த்தம். ஒருபோதும் நமக்கு திருப்தியா இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பவுல என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிட்டு என்று நான் என்னவில்லை, பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி. அவருக்கே திருப்தி இருக்குல்ல, நமக்கு என்ன வளர்ந்துட்டோம், ரொம்ப திருப்தியா இருக்கிறோம். நம்ம ரொம்ப வளர வேண்டியதா இருக்கு. அந்த வளர்ச்சியை ரொம்ப குறுகப்படுத்துறது, குறைவா படுத்துறது. வளர்ச்சி வளரவானா வளரும் படிக்கின்றார் பேதுரு. சில பேர் வந்து வளர்ச்சியே இல்லை சரீரத்தில், பாத்தீங்கன்னா ரொம்ப பேஜார் இல்லைங்களா? பாத்தீங்கன்னா இவ்வளோண்டுதான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 50 கூட இருக்கும், நல்லாவா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை விட ரொம்ப மோசம். 50 வருஷம் 40 வருஷம் இன்னும் குழந்தை மாதிரி கத்த வேண்டியது, இன்னும் சுயநலம் துர்குணம் அசிங்கமா இருக்காது. நம்ம எப்போங்க வளரப்போறோம்? வளர் பேதுரு அதுக்குதான் நம்மளை கூப்பிடுறாரு, க்ரோ அப், வளருங்க. நம்ம வளரணும். ஒரு அந்த வளர்ச்சிக்கு ஆண்டவர் அதிசயமா கொடுத்துருக்கிறது தாய்ப்பால் மாதிரி. எது? திருவசனமாகிய ஞானப்பால். இந்த உலகத்திலேயே நம்மள ஞானிகளா, இந்த வாழ்ற இந்த ஜெனரேஷன்லயே உயர்ந்த சிறந்த மனிதர்களா நம்மளை மாற்றக்கூடியது அந்த பால். அந்த பாலை நம்ம குடிக்கணும். ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு வெறும் போஷணம் உண்டு இல்லை, பாதுகாப்பு கூட. அந்த தாய்ப்பால்ல அந்த பிள்ளைக்கு பலவிதமான வியாதி வந்துடும், இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் பாதுகாக்கும்படிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த தாய்ப்பால்ல இருக்கு தெரியுமா? அது நிறைய பவாய்ப்பால் கொடுக்க அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வளர்ந்து சில வியாதியில செத்துறோம். அதே மாதிரி நம்மளை வந்து போஷணம் மாத்திரம் இல்லாம பலவிதமான வியாதிகள், பிசாசு கொண்டு வருகிற வஞ்சனை, பாவங்கள், கள்ளப்போதகங்கள், அதுல இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடியது இந்த வேத வசனம் தான். இதை நம்ம படிக்காம இருந்தோம்னா நம்ம சூழ்நிலையை சமாளிக்கவே முடியாது, நம்ம வாழ்க்கையை சமாளிக்கவே முடியாது. பாவத்தை மேற்கொண்ட இயேசு தேவகுமார், அவர் எப்படி இங்க பாவத்தை மேற்கொண்டாரு? பிசாசை எப்படி மேற்கொண்டாரு? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, அதை தானே யூஸ் பண்ணாரு. நமக்கு அந்த வசனம் தெரியாம நம்ம என்னங்க முன்னேற போறோம், என்ன வளர போறோம்? ஆகவே நமக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வரட்டும். நம்ம ஒரு நாட்டுல சபைங்கள்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? கள்ளப்போதகம் ஏட்ஸ் மாதிரி வந்திருக்குது. எல்லா புதகத்தை ஏத்துக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து சபைங்க பலவீனம், கிறிஸ்தவங்க பலவீனம், பாஸ்டருங்க திருடனுங்க. ஏன் அப்படி நம்ம நாடே கிறிஸ்தவமே அப்படி மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தாய்ப்பாலை விட்டுட்டு வெறும் தண்ணி பாலை குடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, மாட்டுப்பால் பேக்கெட் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்குங்க. மனுஷங்களுடைய சாட்சி, மனுஷங்களுடைய போதனை எல்லாத்தையும் அதில் ஊற்றி தாய்ப்பாலே இல்லை, எல்லாம் மோசமாக இருக்குங்க சபைங்க. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. இந்த வசனம் வந்து நம்மளை வளர்க்குங்க, இந்த வசனம் வல்லமையாக நம்மளை வளர்க்கும். நம்மளை வளர்த்து மாத்திரம் இல்லை, தேறினவர்களா நம்மளை சீர்திருத்தி, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவங்கள், வெளியில் இருக்கிற பாவங்களை சீர்திருத்தி தேறினவர்களா நம்மளை மாற்றி, கடவுளுக்கு கனி கொடுக்குறவர்களா நம்மளை மாற்றி, கடவுள்னால் பயன்படுத்துகிறவர்களா நம்மளை மாற்றி, எவ்வளோ நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இந்த உலக ஆசைகளெல்லாம் நம்மளை வெறுக்க வச்சு பரலோக ஆசைகளை, இன்பங்களை நம்மளுக்கு காண்பிக்கும். அப்படி வளர்ந்து இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். கீழ்ப்படிய என்ன நடக்கும்? கீழ்ப்படுகிறவர்களை தேவன் அவங்க மேலே தாங்க ஆசீர்வாதத்தை கொட்டுறது. அவங்க மேலே தான் கீழ்ப்படிதல் தான் பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது இல்லையா, அவங்கள தான் ஆசீர்வாதம் கொட்டுறது. அந்த மாதிரி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம். இந்த வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்து, இந்த வசனம் தான் இரவும் பகலும் நம்முடைய தியானமா இருந்து, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களா வரும்போது என்ன குறை நமக்கு இருக்க முடியும்? ஆசீர்வாதமா தேவன் அப்பதான் கொட்டுறாரு. சும்மா சொல்றது இல்லை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், பணத்தை கொடுத்தா ஆசீர்வாதம் இல்லை. தேவ வசனத்தை கீழ்ப்படி, பல ஏற்பாடுலாம் படிச்சு பாருங்க, யார் ஆசீர்வதிக்கிறேன்றாரு? என் வசனத்தை கேட்டு என் கற்பனைகளை கை கொண்டு, என் கற்பனைகளை கை கொள்ளு, பரலோ வானோ திறந்து உனக்கு ஆசீர்வாதம் கொட்டோன்றார். ஏன் நம்ம அப்படி இல்லை? ஏன் நம்ம ஒரு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்? வெறும் துர்குணம், அந்த இது வளர்ச்சி இல்லை, பலவீனம். நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? வேதத்தை படிச்சு வேதத்துல வளர்ற ஒரு கிறிஸ்தவங்க தேவை, வேதம் அறிஞ்ச கிறிஸ்தவர்கள் தேவை, வேதம் அறிஞ்ச போதகர் தேவை, வேதம் அறிஞ்ச சபை தேவை. அப்படி இல்லாம தான் இப்படி ஓடுதுங்க. அப்படி ஒரு சபையா நம்ம ஆக முடியுமா? நம்ம ஆக முடியுமா அப்படி ஒரு கிறிஸ்தவனா? அதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.